ஆபக்கூக் அத்தியாயம் 1. ஆபக்கூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாகப் பெற்றுக்கொண்ட செய்தி. யெகோவாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேட்காமல் இருக்கிறீரே. கொடுமையின் காரணமாக நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி உதவிக்காக கூப்பிடுவேன்? நீர் காப்பாற்றாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தைக் காண்பித்து என்னை தீவினையை பார்க்கச் செய்கிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு முன்னே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்கன் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுகிறான். ஆகவே நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் அந்நிய மக்களை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு செயலை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இதோ, நான் கல்தேயர் என்னும் கொடியதும் வேகமுமான மக்களை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத குடியிருப்புகளை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கொடியவர்களும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளை விட வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாக இருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர்கள் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லோரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் வற்றச் செய்யும் கீழ்காற்றைப் போலிருக்கும். அவர்கள் மணல் அளவு மக்களை சிறைபிடித்து சேர்ப்பார்கள். அவர்கள் ராஜாக்களை கொடுமை செய்வார்கள். அதிபதிகள் அவர்களுக்கு கேலிக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மதில்களை எல்லாம் பார்த்து நகைத்து மண்மேடுகளை குவித்து அவைகளை பிடிப்பார்கள். அப்பொழுது அவனுடைய மனம் மாற அவன் தன் பெலன் தன் தேவனாலே உண்டானது என்று சொல்லி மிஞ்சிப்போய் குற்றவாளியாவான். யெகோவாவே, நீர் ஆரம்ப காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. யெகோவாவே, நியாயத்தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்காமல் இருக்கிற சுத்த கண்ணனே, அநியாயத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டீரே? அப்படி இருக்க துரோகிகளை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன? துன்மார்கன் தன்னை காட்டிலும் நீதிமானாக இருக்கிறவனை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? மனிதர்களை சமுத்திரத்து மீன்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமாக்குறதென்ன? அவர்கள் எல்லோரையும் தூண்டிலை கொண்டு இழுத்துக் கொள்கிறான். அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் கூடையிலே சேர்த்து கொள்ளுகிறான். அதனால் சந்தோஷப்பட்டு களிகூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் உணவு சுவையுள்ளதாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் கூடைக்கு தூபம் காட்டுகிறான். இதற்காக அவன் தன் வலையை இழுத்து அதில் உள்ளவைகளை கொட்டிக்கொண்டிருந்து இரக்கமில்லாமல் மக்களை எப்போதும் கொன்று போட வேண்டுமோ? ஆபக்கூக் அத்தியாயம் 2. நான் என் காவலிலே தரித்து பாதுகாப்பிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது யெகோவா எனக்கு மறுமொழியாக, நீ தரிசனத்தை எழுதி அதை செய்தி அறிவிப்பாளன் வாசிக்கும் விதத்தில் பலகைகளிலே தெளிவாக எழுது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது சம்பவிக்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பது இல்லை. இதோ, அகங்காரியாக இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தங்கியிருக்காமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்திற்கு சமமாக சகல தேசங்களையும் தன் வசமாக சேர்த்து சகல மக்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லோரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான பழி சொல்லையும் கூறி தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும் அது எதுவரைக்கும் நிற்கும் என்றும் அவன் தன்மேல் களிமண் சுமையை அல்லவா சுமத்திக் கொள்ளுகிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் உடனடியாக எழும்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் விழிப்பதுமில்லையோ? நீ அவர்களுக்கு சூறையாகாயோ? நீ அநேக மக்களை கொள்ளையிட்டதினால் மக்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனித இரத்தத்தின் காரணமாகவும் நீ செய்த கொடுமையின் காரணமாகவும் உன்னை கொள்ளையிடுவார்கள். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டுமென்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டிற்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக மக்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டிற்கு வெட்கமுண்டாக ஆலோசனை செய்தாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக பாவம் செய்தாய். சுவரிலிருந்து கல் கூப்பிடும், உத்திரம் மேற்கூரையிலிருந்து சாட்சியிடும். இரத்த பழிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ! இதோ மக்கள் நெருப்புக்கு இரையாக உழைத்து மக்கள் வீணாக இழைத்து போகிறது யெகோவாவுடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி யெகோவாவுடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தன் தோழர்களுக்கு குடிக்க கொடுத்து தன் தோல் பையை அவர்களுக்கு அருகில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும் அளவுக்கு அவர்களை வெறிக்க செய்கிறவனுக்கு ஐயோ! நீ மகிமையினால் அல்ல வெட்கத்தினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனமில்லாதவன் என்று காட்டிக்கொள். யெகோவாவுடைய வலது கையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் வெட்கமான வாந்தி பண்ணுவாய். லீபனோனுக்கு செய்த கொடுமை உன்னை மூடும். சிந்தின மனித இரத்தத்தின் காரணமாகவும் தேசத்திற்கும் பட்டணத்திற்கும் அதில் குடிமக்கள் எல்லோருக்கும் செய்த கொடுமையின் காரணமாகவும் மிருகங்கள் செய்யும் பாழ்கடிப்பு உன்னை கலங்கச் செய்யும். சித்திரக்காரனுக்கு அவன் செய்த உருவமும் உண்மையான தெய்வங்களை உண்டாக்கி தான் உருவாக்கின உருவத்தை நம்பினவனுக்கு வார்க்கப்பட்டதும் பொய்போதகம் செய்கிறதுமான சிலையும் எதற்கு உதவும்? மரத்தால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை பார்த்து விழி என்றும் ஊமையான கல் சிலையை பார்த்து எழும்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ! அது போதிக்குமோ? இதோ அது பொன்னும் வெள்ளியுமான தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளே சுவாசம் இல்லையே. யெகோவாவோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருப்பதாக. ஆபக்கூக் அத்தியாயம் 3. ஆபக்கூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். யெகோவாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டானது. யெகோவாவே, வருடங்களின் நடுவிலே உம்முடைய செயலை உயிர்ப்பியும், வருடங்களின் நடுவிலே அதை விளங்கச் செய்யும். கோபித்தாலும் இரக்கத்தை நிலைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் மலையிலிருந்தும் வந்தார். சேலா. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போலிருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து அந்நிய மக்களை கரையச் செய்தார். முந்தின மலைகள் சிதறடிக்கப்பட்டது, என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது. கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தில் அகப்பட்டிருக்க கண்டேன். மீதியான் தேசத்தின் கூடாரங்கள் நடுங்கின. யெகோவா நதிகளின் மேல் கோபமாயிருந்தாரோ? தேவரீர் உம்முடைய குதிரைகளின் மேலும் காப்பாற்றுகிற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற போது உமது கோபம் நதிகளுக்கும் உமது சினம் சமுத்திரத்திற்கும் விரோதமாயிருந்ததோ? கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நான் ஏற்றப்பட்டதாக விளங்கினது. சேலா. நீரே பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். மலைகள் உம்மை கண்டு நடுங்கின. தண்ணீர் திரண்டு கடந்து போனது. கடல் இறைந்தது. அதன் அலைகளை உயர எழுந்தது. சந்திரனும் சூரியனும் தன்தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் வெளிச்சத்திலும் உமது ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. நீர் கோபத்துடன் பூமியில் நடந்தீர். உக்கிரத்துடன் மக்களை போரடித்தீர். உமது மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நீர் அபிஷேகம் செய்தவனின் பாதுகாப்பிற்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவு அஸ்திபாரத்தை திறப்பாக்கி தீயவனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். சேலா. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப்போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே அழிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய சேனைகளின் அதிபதிகளை உருவக்குத்தினீர். திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்திற்குள் உமது குதிரைகளுடன் நடந்து போனீர். நான் கேட்டபோது என் குடல் குழம்பியது, அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் பலவீனம் உண்டானது. என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் மக்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் இல்லாமல் போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிளையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், துளுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் யெகோவாவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய யெகோவா என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான இடங்களில் என்னை நடக்கச் செய்வார். இது நெகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாடல்.